بسم الله الرحمن الرحيم.
சரி, இப்ப நான் முதலாவது ஹதீஸுக்கு வருவோம். ஒரு ஆள் வாசிக்கலாம் ஹதீஸ் இருக்கிற அரபு யார்த்தை எல்லாம் தமிழ் தானே இருக்கு. ஒரு யார் ஷேக் இருக்கீங்க வாசிக்கிறது.
بسم الله الرحمن الرحيم. كتاب الاعتصام بالكتاب والسنة. حدثنا حميدي حدثنا
قال حدثنا
قال حدثنا سفيان عن مسعر
مسعر
مسعر وغيره عن قيس بن مسلم عن طارق بن شهاب قال قال رجل من اليهود لعمر يا أمير المؤمنين لو أن علينا نزلت هذه الآية اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا لاتخذنا ذلك اليوم عيدا وقال عمر إني لأعلم أي يوم نزلت هذه الآية نزلت يوم عرفة في يوم جمعة.
سمع سفيان مسعرا ومسعر قيسا وقيس طارقا. طيب هذا نعم. அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுற விஷயம் என்றால், யூதர்கள் ஒருவர் உமர் அலி அல்லாஹ்வுல வந்து சொல்றார், யா அமீர் அல் முஃமினீன், நீங்க இந்த ஆயத்து அல்யௌம் அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்களுக்கு நாங்கள் இந்த மார்க்கத்தை பூரணமாக்கினோம், அத்மாம் அலைக்கும் நியமதி, என்னுடைய நியமத்தை உங்களுக்கு பூரணமாக்கினோம், வரதி துலக்கும் இஸ்லாம தீனா, மார்க்கத்தை உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்ற இந்த ஆயத்து எங்களுக்கு இறங்கியிருந்தால் அந்த நாளை நாங்கள் ஒரு பெருநாளாக எடுத்திருப்போம். அப்பொழுது உமர் அலி அல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு எந்த நாளையில இறங்கியது என்பது எனக்கு தெரியும், அது அரஃபாவுடைய நாளையிலே வெள்ளிக்கிழமையிலே என்ன செய்தது இறங்கியது என்று உமர் அலி அல்லாஹ் சொல்கிறார். சரி, இப்ப கேள்வி என்னவென்றால், இந்த ஹதீஸுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், இந்த எங்களுக்கு மார்க்கத்திலே தேவையான சட்டங்கள் எல்லாம் குர்ஆனிலே காணப்படுகின்றது. உங்களுடைய மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டோம் என்றால் அர்த்தம் என்ன? உங்களுக்கு மார்க்கம் முழுமையாக குறையில்லாமல் கூடாமல் குறையாமல் உங்களுக்கு தரப்பட்டு விட்டது. எனவே நாங்கள் குர்ஆனை பின்பற்ற வேண்டும். எனவே தலையங்கம் போட்டிருக்கிறார்கள் இமாம் புகாரி அவர்கள், இஃத்திஸாம் பில் கிதாபி வ சுன்னா, கிதாபையும் பின்பற்றுதல் ரசூலுல்லாஹி சுன்னாவையும் பின்பற்றுதல். எனவே முதலாவதாக அந்த கிதாபை பின்பற்ற வேண்டும், அக்மல் துலக்கும் தீனக்கும் என்ற ஆயத்தை கொண்டு வந்து வழக்கம் கொடுக்கிறார். இதுல சில சர்ச்சைகள் இருக்குது. என்ன சர்ச்சைன்னு சொன்னால், ஆக கடைசியாக இறங்கிய ஆயத்து எது, ஆக கடைசியாக இறங்கிய ஆயத்து எது என்பதிலே உலமாக்கள் மத்தியிலே என்ன பல சர்ச்சைகள் இருக்கின்றன. இதுல புகாரி முஸ்லீம்ல வருது, அல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கடைசியாக இறங்கின ஆயத்து இஸ்தஃப்தூனக குலில்லாஹு யுஃப்தீகும் ஃபில் கலாலா, கலாலாங்கிறது மீராத்தில் உள்ள ஒரு மசாலா உண்டு. அப்ப இந்த ஆயத்து ஆக கடைசியாக இறங்கியது என்று யார் சொல்கிறார்கள்? பரா இப்னு ஆசிப் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், கடைசியாக இறங்கியது நஜலத் ஆயத்து ரிபா, வட்டி ஹராமாக்கப்பட்ட ஆயத்து தான் இறுதியாக இறங்கியது என்று சொல்கிறார். அப்ப ஒரு கேள்வி, மார்க்கத்தை உங்களுக்கு பூரணமாக்கி விட்டோம் என்று சொல்ல, இங்கே அந்த மார்க்கம் அந்த ஆயத்து இறங்கினத்துக்கு பிறகும் என்ன செஞ்சிருக்கின்றது? சட்டங்கள் இறங்கியிருக்கிறது. அப்ப எனவே பூரணப்படுத்தப்படாத நிலைமைத்தான் என்ன இந்த ஆயத்து இறங்கியிருக்கிறது. அப்ப இதுக்கு விளக்கம் என்ன என்றால், அதுக்கு இரண்டு வகையான விளக்கத்தை கொடுக்கிறார். முதலாவது விளக்கம் என்னன்னு சொன்னால், அலியவும் அக்குமலத்திலக்கும் தீனக்கும் என்றால் ஐ உசூல தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை சட்டங்கள் எல்லாம் பூரணமாக்கப்பட்டு விட்டன. இனி புதிதாக அகீதா விஷயங்களோ வேறு விஷயங்களோ உங்களுக்கு அங்கு இல்லை. அடிப்படை சட்டத்துடைய அடிப்படை சட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது என்பது ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம், கொஞ்சம் பேர் இங்கே தீனக்கும் என்றதுக்கு சொல்கிறார்கள் ஹஜ்ஜக்கும். ஏனென்றால் முன்பு ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி முஸ்லீம்கள் ஹஜ்ஜி செய்யும் பொழுது, கூடுதலாக உம்ரா செய்யும் பொழுது முஸ்லீக்கிங்கள் கலந்து காணப்பட்டார்கள். ஆனால் இந்த முறை ஹஜ்ஜி செய்யும் பொழுது முஸ்லீம்கள் மட்டும், முஸ்லீக்கிங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அல்லது அந்த மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்தார்கள்? ஹஜ்ஜி ஐ அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்களுடைய ஹஜ்ஜை நாங்கள் பூரணப்படுத்தினோம் என்று வழக்கம் கொடுக்கிறார்கள். அதுக்கு ஆதாரமாக கொள்கிறார்கள், உங்களுக்கு பூரணப்படுத்தினோம் என்று சொன்னால், அப்ப அந்த உங்களுக்கு என்றால் என்னத்தை பூரணப்படுத்தினோம், உங்களுடைய ஹஜ்ஜை நாங்கள் பூரணப்படுத்துகிறோம் என்ற அந்த வழக்கத்தை கொடுத்திருக்கிறோம். அப்ப எனவே நாங்கள் இரண்டு வழக்கம் இருக்கிறது. முதலாவது உங்களுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தினோம் சொன்னால் அர்த்தம் மார்க்கத்தின் அடிப்படைகளை பூரணப்படுத்தினோம் என்ற அர்த்தம். அல்லது இங்கே உங்களுடைய மார்க்கம் என்று சொன்னது உங்களுடைய ஹஜ்ஜை, ஹஜ்ஜை பூரணப்படுத்தினோம், அதாவது உங்களுடன் முஸ்லிக்கீங்கள் இணைந்து ஹஜ்ஜி செய்வதில்லை, உங்களுக்கு இணைந்து நீங்கள் மட்டும் முஸ்லீம்கள் மட்டும் தனித்து இந்த புனித பூமியிலே ஹஜ்ஜை செய்திருக்கிறார்கள் என்றார். இது இமாம் உலமாக்கள் சொல்லக்கூடிய இமாம் புகாரி அவர்கள் அன் மிஸ்ஆரின் வகைரிஹி என்று போட்டால் அது இன்னொருவரை குறிக்கும். அது இந்த இடத்துல சுஃபியான சௌரி, இந்த இடத்துல அந்த கைரிஹி என்கிறது சுஃபியான சௌரியை குறிக்கும். அடுத்த இமாம் முஸ்லீமுடைய இமாம் புகாரியுடைய மன்ஹஜில் உள்ளது என்று சொன்னால், இந்த ஒரு அறிவிப்பாளர் இன்னொரு அறிவிப்பாளர் ஹதீஸை கேட்கின்ற விஷயத்திலே உண்மையிலே ஹதீஸை அவர் பெற்றிருக்கிறாரா என்பதை ஒவ்வொரு சில இடங்களிலே இமாம் புகாரி அவர்கள் தன்பிகப்படுத்துவார்கள். உதாரணமா சமிஅ சுஃபியானுன் மிஸ்ஆரன் ஹதீஸை கேட்டார், மிஸ்ஆர் வந்து கைசியத்தை கேட்டார், கைஸ் என்பவர் தாரிக்கலத்திலே கேட்டார் என்று அந்த சமா ஹதீஸை நேரடியாக பெற்றாரா என்பதை தெளிவுபடுத்துவார். ஏனென்றால் இந்த அறிவிப்பாளர் முழுதலையும் ஊடாக ஊடாக அன் அன் அன்னிடம் வந்திருக்கிறது, அதனாலே இங்கே தெளிவுபடுத்திருக்கிறார். அடுத்த ஹதீஸ் வாசி.
حدثنا يحيى بن بكير قال حدثنا الليث عن عقيل عن ابن شهاب اخبرني انس بن مالك انه سمع عمر الغدا حين بايع المسلمون ابا بكر واستوى على منبر رسول الله صلى الله عليه وسلم تشهد قبل ابي بكر وقال اما بعد فاختار الله لرسوله صلى الله عليه وسلم الذي عنده على الذي عندكم وهذا الكتاب الذي هدى الله به رسولكم فخذوا به تهتدوا وانما
لما هدى الله انما ذلك
وانما هدى الله به رسوله
نعم. இப்ப இதுல உமர் அலி அல்லாஹ் செய்தாக அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களை பையத்து செய்ததுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய மிம்பர்ல இருந்து ஒரு உரையாற்றுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ரசூல் அவர்களை தனது பக்கம் எடுத்துக்கொண்டான். இந்த வேதத்தை கொண்டுதான் ரசூலுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தான், எனவே அதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார். இமாம் புகாரியுடைய போக்கு என்ன சொன்னால் ரசூலுல்லாவுடைய ஹதீஸை மட்டும்தான் கொண்டு வார். சஹாபாக்களுடைய அல்லது தாபிங்களுடைய ஹதீஸெல்லாம் அந்த தலையங்கங்களுக்கு கீழே தாலீக்னு சொல்லுவாங்க, சுட்டி காட்டி கொண்டு பேசிடுவார். அப்ப ஒரு கேள்வி வருது, இந்த உமர் அலி அல்லாஹு தஆலா சொல்லை எப்படி கொண்டு வர முடியும், இது மௌக்கூஃப் தானே, அவங்களுடைய கருத்து தானே, இது எப்படி இமாம் புகாரி இங்கே கொண்டு வர முடியும், ஏனென்றால் அல் ஜாமி என்ற ஒரு கிதாபுக்கு பேர் வச்சா ஒரு முஹத்தீஸ் அல் ஜாமி என்று வச்சா அது ரசூலுல்லாஹி ஹதீஸ் மட்டும்தான் கொண்டு வரலாம், அல்லது கிதாபு சுனன் என்று வச்சா ரசூலுல்லாஹி கொண்டு வர அடிப்படையா வெளியில கொண்டு வர ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு சஹாபி அதிலே வஹாதல் கிதாபில்லதி ஹதல்லாஹு பிஹி ரசூலக்கும் ரசூலை என்று செய்த ஹிதாயத்தை கொடுத்தார்கள் என்றால் அது ரசூலுல்லாஹோட சம்பந்தப்பட்டது, எனவே அது வெளிரங்கத்தில் மௌகூஃபாக இருந்தாலும் அது மர்ஃபு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த தரத்திலே அந்த ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறதுனால அது மர்ஃபுவுடைய தரத்தில் அதுக்காக நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த குர்ஆன் அந்த கிதாபை எடுக்க வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹ் மூலமாக இந்த கிதாபை எங்களுக்கு தந்தானுங்கிறதையும் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த
ஹத்தத்னா மூஸா பின் இஸ்மாயில் قال حدثنا وحيد عن خالد عن إكرمة عن إكرمة عن ابن عباس قال ضمني إليه النبي صلى الله عليه وسلم قال اللهم علمه الكتاب.
نعم رسول الله இந்த ஹதீஸ் என்ன, رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களை அழைத்து கொண்டு, யா இறைவா நீ இவருக்கு வேதத்தை பத்தி அறிவை கொடுப்பாயாக என்று சொன்னார். அப்ப அந்த வேதத்துடைய முக்கியத்துவம் குர்ஆனுடைய முக்கியத்துவம் இங்கே اللهم علمه الكتاب. அப்ப இப்னு அப்பாஸுக்கு துவா கேட்கும் பொழுது என்ன செய்தான், குர்ஆனுக்குரிய விளக்கத்தை கொடுப்பாயா. எனவேதான் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கொடுத்தால் அதுக்குரிய பெருமதி இருக்கின்றது. எந்த வகையில ரசூலுல்லாஹ் அவங்க அவருக்கு துவா செஞ்சாங்க என்ற வகையில அந்த தஃப்சீருக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனா இப்னு அப்பாஸ் அவங்க சொன்ன அந்த விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அறிவிப்பாளர்களோட நாம் என்ன செய்யணும், திட்டப்படுத்திக் கொள்வோம். ஏனென்றால் சில நிறைய விஷயங்கள்ல இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னேன் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க சொன்னதாக இருக்காது. சில கிதாபுகளும் தன்வீருல் மிக்பாஸ் தஃப்சீர் இப்னு அப்பாஸ் என்று அவங்க எழுதல ஒவ்வொரு ராக்கள் ஃபைரூசாபாதி ஃபிரூசாபாதி அதை சேர்த்ததாக சொல்றாங்க. அப்ப எனவே ஒரு சஹாபி விளக்கம் கொடுக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், அதை அறிவிப்பாளர் என்ன என்று பார்த்துப்போம். அடுத்து
حدثنا عبد الله بن صباح قال حدثنا معتمر قال سمعت عوفا عن أبا المنهال حدثه أنه سمع أبا برزة قال إن الله يغنيكم أو نعشكم بالإسلام وبمحمد صلى الله عليه وسلم.
أبا قال أبو عبد الله إليه இப்ப இதுல அபூ பர்ஜத் என்கிற சஹாபி சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுக்னீக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு போதுமையாக்கி உள்ளான், அவ் நாஷக்கும் புகாரி அவங்களுக்கு சந்தேகம், யுக்னீக்கும் என்று சொல்ல நாஷக்கும் என்று சொல்லானது சந்தேகம், பில் இஸ்லாமி இஸ்லாத்தை கொண்டு உங்களை உயர்த்திருக்கிறான், ஒபி முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை கொண்டும் உங்களை உயர்த்திருக்கிறான் என்று சொல்கிறார். அப்ப இதுல உள்ள முனாசபா என்றால் பில் இஸ்லாமி ஒபி முஹம்மது, அப்ப இஸ்லாம் என்று சொன்னக்குள்ள அப்ப கிதாபு சுன்னா, அதுல குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை கொண்டு உங்களை உயர்த்தியிருக்கின்றான். இதுல யுகுனிக்கும் நாஷக்கும் என்று இமாம் புகாரி அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. சில பிரதிகளிலே கால அபு அப்துல்லா புகாரி அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல அவருடைய பிரதியில் யுகுனிக்கும் என்றான் வந்திருக்கிறது, வைனமாக நாஷக்கும் உங்களை உயர்த்திருக்கிறான் என்ற அர்த்தம். இப்ப நாங்க இந்த படிச்சு கொடுக்க பாடம் இருக்குதானே, இதே பேர்ல வேறொரு தனி கிதாப் இருக்கு யாருக்கு, இமாம் புகாரி, அதுல இருந்துதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹிஹான ஹதீஸ்களை மட்டும் தொகுத்து இந்த ஜாமியில போட்டுருக்காங்க. எப்படி அதபுல் முஃபரத் என்ற கிதாபில் இருந்து சஹிஹான ஹதீஸ்களை எடுத்து கிதாபுல் அதபிலே இமாம் புகாரி அவர்கள் போட்டார்களோ, அதே மாதிரி கிதாபுல் இஹ்திஸாம்ங்கிற தனி கிதாபில் இருந்து இங்கே போட்டிருக்கிறார்கள். எனவே அதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று ஒரு அடிக்குறிப்பு ஒன்று அவங்க போட்டிருக்கிறாங்க. அப்ப ஆனால் ஹதீஸ்களை நாங்கள் நிறைய பார்க்கக்குள்ள எல்லாத்திலையும் யுகுனிக்கும் என்றுதான் வந்திருக்குது, உங்களுக்குதானே சில ரிவாயத்தில் அன்கல்த்தும் என்று வந்திருக்குது. ஆனால் நாஷக்கும் ஒன்று வந்தது வேறொரு ரிவாயத்தில் தான் என்ன வந்திருக்கிறது, அது இந்த இடத்துல இவர் மூலமாக வந்த ரிவாயத்தில் இல்லை, யார் மூலமாக அபுல் மின்ஹால் மூலமாக வந்த ரிவாயத்தில் இல்லை. அப்ப எனவே அந்த யுக்னிக்கும் என்கிற ரிவாயத்து தான் சரியான. சொல்லுங்க.
ஹத்தஸனா இஸ்மாயில் قال حدثني مالك عن عبد الله بن دينار عن عبد الله بن عمر قصب الى عبد الملك بن مروان يبايعه وأقر لك بذلك بالسمع والطاعة على سنة الله وسنة رسوله فيما استطاع.
نعم. அப்ப வெனிசிரங்க அப்துல்லா இப்னு உமர் அவங்க அப்துல் மலிக் மர்வானுக்கு பைஅத் செய்து ஒரு கடிதம் எழுதுறாங்க, அதாவது ஒரு இமாம் இமாமுல் முஸ்லிமீன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, உக்கிரு பிதாலிக உங்களுக்கு நான் பைஅத்தை செய்கிறேன், பிஸ்ஸம் வத்தா நான் உங்களுக்கு கேட்டு வழிபடுவேன், ஆனா எப்படி பொதுவாவா அலா சுன்னத்தில்லாஹி வரசூலி அல்லாஹ் ரசூலுக்கு அவருடைய வழிமுறையில அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை ரசூலுல்லாஹி காட்டி தந்த வழிமுறையில ஃபீமா இஸ்தத்தாத்து அவ் ஃபீமா இஸ்தத்தாத்து நான் எனக்கு முடியுமான அளவு. அப்ப இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்க, ஒரு இமாமுக்கு நாங்க கட்டுப்படுறதா இருந்தால் குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன முரண்பட்ட விஷயத்துல என்ன செய்யறாங்க, நாங்கள் கட்டுப்பட முடியாது. குர்ஆன் ஹதீஸுக்கு முவாஃபக்கா வந்த விஷயங்களை மட்டும்தான் நாம் என்ன செய்ய கட்டுப்பட முடியும்ங்கிறதையும் இதுல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் வழங்கி கொள்கிறோம். நாம்
باب في قول النبي صلى الله عليه وسلم بوئست بجوامع القلب
அந்த மத்தின வாசிங்க, மத்தின சனத விட்டுட்டு ஹர்தனா விட்டுட்டு சனத வாசி சனதுல மத்தின
قال بوئست بجوامع القلب ونصرت بالرعب وبين انا نائم رايتني اتيت بمفاتيح خزائن الارض
சொற்கள் குறைந்த கருத்து கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஆற்றலை கொடுத்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நினைச்சுவாங்க ஒரு வார்த்தையை பாவிச்சாங்க, அதுல நிறைய கருத்துக்கள் நாங்கள் பாருங்க, எதிரிகளுடைய உள்ளத்திலே என்னை பற்றிய பீதி போடப்பட்டிருக்கிறது என்று தொடர்ந்து அந்த ஹதீஸ்கள் வேற விஷயம் பேசிக்கொண்டு போகும். அப்ப இதுல மஹல்லு ஷாஹிதன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயல் அங்கீகாரம் இருக்குதானே, இது குர்ஆனை போல ஒரு ஹுஜ்ஜாவாக ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். என்ன ஜவாமியுல் கரீம் என்று சொல்றது, உதாரணமா இன்னமல் அமலு பின்னியாத், இது ஒரு ஒரு ஜும்லா ஒரு ஒரு வாக்கியம் தான், ஆனா அதுல இருந்து நிறைய சட்டங்களை நீங்குகிறார்கள் பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது வாசி.
قال ابو هريره حدثنا رسول الله صلى الله عليه وسلم وعاد تلغتونها او تلغتونها او كلمه تشبهها. قال ما من الانبياء النبي الا اعطي من ايات ما مثله او من او امن عليه البشر وانما كان الذي اوتيت وحيا او ها الله اليه
அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹ்யை கொடுத்தான், அந்த வஹ்யை நாங்கள் என்ன பின்பற்ற வேண்டும். சரிதானே, அது வஹ்யா என்று சொல்லும் பொழுது இரண்டு வகையான வஹ்யி இருக்கின்றது, அல் வஹ்யில் மத்லு வணக்கமாக ஓதப்படக்கூடிய வஹ்யி, அது குர்ஆன். அடுத்தது அல் வஹ்யி அல் மக்ரூ, வாசித்து வாசிக்கப்படக்கூடிய ஓதுதல் எங்களுக்குள்ள அதுல அந்த கூடுதல் கருத்து காணப்படுது, அதை வணக்கமாக ஓதுறல் மக்ரூ அனுசனால் இப்ப நாங்கள் அதை வாசித்து விளங்கி அந்த கருத்தை சுன்னாவே விளங்குறது. அப்ப அல் வஹியுல் மத்லு ஓதப்படக்கூடிய வஹி, அடுத்து அல் வஹியுல் மக்ரூ, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா. இப்ப சிலர் சொல்றாங்க நாங்கள் வஹியை பின்பற்றுகிறோம் என்று சொல்றாங்க, நாங்கள் வஹியை பின்பற்றுகிறோம், அது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதால் அதே அர்த்தம் தான், வஹியை பின்பற்றுவதும் அர்த்தம் தான். இப்ப யாரும் முஸ்லீம்கள் என்ன செய்வதில்லை, நாங்கள் வஹியை பின்பற்ற மாட்டோம் அல்லது குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்வதில்லை. பிரச்சனை ரெண்டு தான், ஒன்று சில இடங்களில் ஒரு சட்டம் குர்ஆன்ல இருக்கும் அந்த விளங்குறதுல ஒரு பிரச்சனையா இருக்கும், அல்லது ஒரு ஹதீஸ் வந்திருக்கும் அது சஹீஹா லாயிஃபான பிரச்சனை வரும். இப்ப இந்த நேரத்தில் நாங்க என்னோட முரண்படுறால பார்த்து நான் ஒரு ஹதீஸ சஹீஹாக்குறேன், இன்னொரு ஆள் லாயிஃபாக்குறாரு, நான் அவருக்கு சொல்லல நீங்க வஹியை ஓடுறீங்க ரசூலுல்லாஹ் சொன்னா புறக்கணிக்கன்னு சொல்லல, சஹிங்கிறத அவருக்கு நான் ஊட்டும் முதல்ல அவருடைய சந்தேகம் என்ன என்று கேட்டு இது சஹிதான் என்று ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவரு நான் எடுக்க மாட்டேன் சொன்னா தான் பிரச்சனை இல்ல. உண்மையிலேயே நான் ஒரு வித்தி அது மாதிரி நான் சஹிங்கிறேன், நீங்க லாயிஃபன்னு நான் உங்களுக்கு சொல்லல நீங்க வகையை ஓடுறீங்க, இவர்கள் வகையை புறக்கணிக்கிறார்கள், இவர் புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வகை என்று சொன்னாலும் சரிதான், கிதாபு சொன்னாண்டாலும் சொல்லுங்க, அது நாங்க அவங்களுடைய சியாக்குல் கலாமோட பேச்சிடம் முன்பின் வேற நடவடிக்கையில வைத்து இவர்கள் வேணும் என்று முரண்படுகிறார்களா என்கிறதை நாங்கள் அணுந்து கொள்ள
முடியும். அடுத்து
இது ஒரு முக்கியமான விஷயம், நான் முந்தி சொன்னது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாங்கிறது சஹாபாக்கள் அது புதுசாக உண்டாகுவதில்ல, ரசூலுல்லாஹ் செய்து அதுக்கப்புறம் சஹாபாக்கள் செய்து தாபிங்க வாழையறிய வாழிய இது புதா அந்த குர்ஆன்ல வந்து வஜ அல்னா அலில் முத்தகீன இமாமா, நாங்கள் முத்தகீங்களை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை என்ன ஆக்குவாயாக, அதாவது வஜ அல்னா லில் முத்தகீன லில் இமாமா, முத்தகீங்களுக்கு இமாமாக எங்களை ஆக்குவாயாக. அப்படி அர்த்தம் என்ன, அது விளக்கம் முஜாஹித், அது காலையன் வந்திருக்கிறது முஜாஹித், முஜாஹித் போட்டிருக்கியா போடலையா போடல, அது சில நுஸ்காக்கள் எல்லாத்திலையும் என்ன விழுந்துட்டது விளங்குதானே, எழுதாக்கள் அந்த கால முஜாஹித்ங்கிறது விடுபட்டு அது தபரியில இருக்குது. இம்மசன் எங்களை ஒரு வழிகாட்டிகளாக, நக்ததி பிமன் கமலனா, நாங்கள் முன்னுக்கு உள்ளவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம், வயக்ததி பினா மம்பாதனா, எங்களுக்கு பின்னுக்குள்ளவர்கள் எங்களை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர்களாக ஆக்கி விடுவாயாக என்று துவாக்கம். இப்ப இதுல உலமாக்கள் வினை கொள்வதற்கான வஜ அல்னாலில் முத்தகீன இமாமன் என்றால் ஐம்பத்தினுடைய வரவணும் ஆயத்தில் அது இமாமன் என்று வந்து அது விளக்கம் கொடுத்தாங்க, அது என்ன இஸ்மு ஜின்ஸ், இஸ்மு ஜின்ஸ் அது என்ன அப்படி அரபுல பாவிக்கலாம் என்று சொல்றான். அடுத்ததாக இந்த இதே சொல் ஐம்பத்த நக்ரதி பிமன் கபுலனாண்டு இமா புகாரி இப்படி கொண்டு வர்றது ஹதீஸ் முஅல்லக், தொங்கக்கூடிய ஹதீஸ் என்று சொல்வார். இப்ப இஸ்னாத் இப்படி போனா என்ன கடைசியில முடியும், முடியாம இடையில என்ன செய்யுது தொங்குது உனக்குதானே, அப்ப தொங்குற ஹதீஸ் சொல்லுவாங்க. இப்ப இமாம் புகாரி செய்வாங்க தலையங்கத்தை போட்டுட்டு கீழே ஒரு ஆயத்தை போட்டு ஒரு சஹாபியை சொல்ல போட்டு அல்லது ஒரு இமாமுடைய சொல்ல போட்டு தாபிங்களை சொல்ல போட்டு அந்த விளக்கம் கொடுப்பாங்க, அது புகாரியுடைய அடிப்படையாக கருதப்படாது, அதோட துணையாக ஒரு ஒரு விளங்குவதற்கு தான் போட்டிருக்கு. இப்ப முஜாஹிதங்கிறவருடைய கருத்து வந்து சஹிஹான அது வந்தில்லை, முஅம்மல் என்கிற அதுல இருக்கிறார், அவர் பிரச்சனை இருக்கு. ஆனா முதாபா இருக்குது, ஆனா முதாபால இதே சொல்லு இல்லை, துணை ஆதாரம் இருக்கிறது, ஆனா இதே சொல்லு இல்ல, வேற சொல்லுதான் வந்திருக்கிறது. அதை இமாம் புகாரி அவர்கள் இந்த நேரடியான கருத்திருப்பதனால இந்த சொல்லை இணைஞ்சிருக்கிறார்கள். என்றால் இமாமனுங்கிறதுக்கு ஐம்மதன் என்று நேரடியாக அந்த முஜாஹிதுடைய தஃப்ஸீர் இருக்கிறதுனால சொல்லியிருக்கலாம். சரி, வாசிங்க.
وقال ابن عون ثلاث احبهن لنفسي ولاخواني هذه السنه ان يتعلموها ويسالوا عنها والقران ان يتفهموه ويسالوا عنه ويدعوا الناس
அப்ப இபுனாவுங்கிற ஒருவர் சொல்கிறார், நான் மூணு விஷயங்களை எனக்கும் எனது சகோதரருக்கு நான் விரும்புகிறேன். இந்த சுன்னாவை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பற்றி கேட்க வேண்டும். குர்ஆனையும் புலங்கணும், அதை பற்றி கேட்க வேண்டும். மனிதர்களுடைய பிரச்சனைக்கு போகாமல் ஒதுங்கி இருக்க வேண்டும். நல்ல விஷயத்திலே மட்டும் மனிதரோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்று கருத்தை சொல்கிறார். அப்ப இதுல இந்த சுன்னாவை நான் முக்கியத்துவம், நாங்கள் எப்பொழுதும் உலமாக்கிட்ட கேட்கக்கூடிய சுன்னாவுடைய மூலம் வழிகாட்டும். ஏன்னா இப்ப எல்லாம் மதுகப்பு படி அல்லது தனிநபர் கருத்தில் கொடுக்கறதுனால எங்களுக்கு சுன்னா அடிப்படையில் எங்களுக்கு என்ன ஒரு விளக்கத்தை தாங்க என்று கேட்கலாம். அதே போன்று இப்ப என்னோட நிறைய ஹதீஸ்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, ஆறு கிரந்தங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஒரு ஒரு இதுகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எனவே ஹதீஸ் எங்க இருக்குது, நம்பர் இருக்குங்க விஷயங்கள் நாங்கள் நிச்சயம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததா சரி, அடுத்த ஹதீஸ் வந்து குறிச்சா போகும். ஒரு முறை உமர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சபையிலே நான் பைத்துல் மால்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், எல்லாருக்கும் முஸ்லீம்களுக்கு பிரிச்சு கொடுக்க போகிறேன். சஃப்ராண்டா தங்கம், பைலாண்டா வெள்ளி, இது ரெண்டும் பைத்துல் மாஸ் நான் எல்லாத்தையும் செய்யணும், மக்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறேன். அதுக்கு அபு வாயில் என்பவர் சொல்கிறார், மா அந்த பிஃபாயிலின், நீங்க செய்ய மாட்டீர்கள். குல்து லம் எஃப் அலுஹு சாஹிபாக், உங்களுக்கு முன்னுக்கு வந்த ரசூலுல்லாஹ்வங்களும் யாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு இதை செய்யவில்லை. ஹுமல் மர்ஆனி யுக்ததா பிஹிமா, அவர்கள் ரெண்டு பேரும் பின்பற்றப்படுபவர்கள். அப்ப எங்களுக்கு சஹாபாக்களும் என்ன முன்மாதிரி, சஹாபாக்கள் முன்மாதிரி. அப்ப சஹாபாக்கள் முன்மாதிரியாக குறிப்பாக ரசூலுல்லாஹ் அவங்களையும் அடுத்து அபூபக்கர் அவங்களையும் இந்த வேலையை செய்யவில்லை. எனவே நான் எதுவே நீங்களே செய்ய மாட்டீர்கள், நான் செய்ய மாட்டேன் என்ற கருத்துப்பட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். அப்ப இதுல இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுல நாங்க சொன்னோம், சொல் செயல் அங்கீகாரம், ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அமைப்பு முறை, அவங்களுடைய இன்னொன்று இருக்குது அல் ஹம், ஒன்றை செய்ய முற்பட்டு செய்யாமல் இருப்பது. இப்ப நாங்க சொல்றேன், நான் அடிப்பமாண்டு பார்த்துன்னு விட்டுட்டேன் அப்படின்னா உள்ளத்துல என்னது அந்த ஹம் உனச்சோ அஸ்மோண்டு வந்து விடுபட்டு. எனவே ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை அப்படி செய்ய முற்பட்டு செய்யாமல் விடுவதும் சுன்னத்து என்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த சலாத்து ஜமாவுடைய வந்த ஹதீஸிலே லக்கது ஹமம் து, நான் என்ன செய்தேன், முயற்சி செய்தேன், முனைந்தேன், என்ன செய்வதற்கு விறகெடுத்துட்டு போய் இந்த ஜமாத்து பராமரிக்கிற வீட்டில் இருக்கிறார்களோ வீட்டை எரிப்பதற்கு நான் என்ன செய்தேன். அப்ப இதுல ஆதாரமா கொள்றாங்க, இமாம் ஒரு இமாம் முஸ்லீம்களோட இமாம் வந்து நெருப்பு மூலமாக என்ன செய்ய முடியும், நெருப்பை மூலம் வீடுகளை பத்த வச்சு தண்டனை கொடுக்க முடியும் என்று சொல்கிறாங்க. அப்ப இங்கேதான் சர்ச்சை வருகிறது, இல்ல ரசூலுல்லாஹ் செய்யலையே, அதை சும்மா உள்ளத்துல அது வந்தது, ஹாத்திரன்னு சொல்றது உலகத்துல ஹாத்திரான்னு சொல்ற உள்ளத்துல வந்தது, அது நாம் என்ன செய்ய முடியாது, நாங்கள் அதை ஆதாரமாக கொள்ள முடியாது, அதை செய்தால்தான் என்ன செய்யும் ஆதாரமாக முடியும். அதே போன்றுதான் வேற சில ஹதீஸ்களையும் லக்கது ஹமம் து அன்ஹா அனில் கைலா, கைலாண்டால் பால் குடிக்கும், பால் கொடுக்கும் அந்த தாய்மார்களை என்ன செய்ய வேண்டாம், உடல் உறவு கொள்ள வேண்டாம் என்று தடுப்பதற்கு நான் செய்தேன், முனைந்தேன். நான் தடுக்கல. அப்படியாக அது அதை என்ன செய்ய முடியாது, நாங்கள் அதை ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்று என்ன அதை ஹம்மா நாங்கள் எடுத்து செய்யும் அதை ஆதாரமாக கொள்ள முடியும். அடுத்து இன்னொரு விஷயம், அந்த விதத்தில் நாங்கள் முந்தி பார்த்து ரசூலுல்லாஹ் செய்யாது போல சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டால், செய்ய வேண்டிய தேவை இருந்தும் செய்யாமல் விட்டால் அதையும் நாங்கள் என்ன செய்வோம், அது பிதாத் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்ப அதை நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய செய்யாமல் விட்டு அதே போன்று சஹாபாக்களும் செய்யவில்லை என்பதை வைத்து நாங்கள் அதை சொல்ல முடியும். சரி, வாசிங்க.
அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், உரைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதம் குர்ஆன் ஆகும், நடத்தைகளில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடத்தை ஆகும், செயல்களில் தீயவை மார்க்கத்தின் பெயரால் புதிதாய் உண்டாக்கப்படுபவை ஆகும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள மறுமை நாளானது வந்தே தீரும், உங்களால் இறைவனை தோற்கடிக்க முடியாது.
அப்ப இதுல அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல கொண்டு வந்தியா, இன்ன அஹ்சனல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், நல்ல பேச்சு அல்லாஹ்வுடைய வேதம், நல்ல வழிமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, வஷர் உமூரி முஹ்தஸாத்துஹா, விஷயங்கள் கெட்டது புதிதாக ஏற்படுத்தப்பட்டவைகள். இதுவும் ஒரு சஹாபியுடைய ஒரு கூற்று, இது ஒரு சஹாபியுடைய ஒரு யாரோ அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இது மர்ஃபுவான ஹதீஸான கொண்டு வரணும், ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் கொண்டு வரணும், வேற என்ன சஹாபியை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அந்த ஹதி அஹ்சனுல் ஹதி ஹதி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைன்னு சொல்கிறாரு. அப்ப அதனால அந்த அது மர்ஃபுவுடைய ஹுக்கும் வருது. இந்த ஹதீஸ் வேற சில ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்திருக்கு, வேற அறிவிப்புகள். பதியமாங்கிற தௌஹீத் சகோதரர்கள் பயான ஆரம்பிக்கக்குள்ள இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தயீனு கொண்டு ஸ்டார்ட் பண்றாங்க தானே, அது வந்து அப்துல்லா இப்னு மசூத் அவங்க அறிவிக்கிற ஹதீஸ். அப்துல்லா இப்னு மசூத் அவங்க அதுக்கு ஹுத்பத்துல் ஹாஜா என்று சொல்றது. அந்த அறிவிப்புல இந்த வார்த்தைகள் இதுகள் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னதாக வந்திருக்கிறது. அப்ப கேள்வி என்ன, ஏன் புகாரி இமாம் அந்த ஹதீஸை கொண்டு வரல, அப்துல்லா இப்னு மசூத் ரசூலுல்லாஹ் கொண்டு வரலாம் தானே, ஒரு சஹாபியை கொள்ள சொல்ல கொண்டு வந்து இவ்வளவு பிச்சு பிரஜாப்படுத்த தேவையில்லை என்றால் அது இமாம் புகாரிக்க லைஃபான ஹதீஸ். அந்த ஹுத்பத்துல் ஹாஜாவில் வந்த விஷயம் வந்து இமாம் புகாரிட்ட லைஃப், அவங்களோட சஹீஹானது இந்த மௌகூஃப், ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் சொன்னதாகத்தான சரியான ஹதீஸை தவிர, அவங்கள்ட்ட அப்துல்லா இப்னு மசூத் ரசூலுல்லாஹ் சொன்னேன் என்று வந்த ஹதீஸ் என்ன இல்லை, அவங்கள்ட்ட சஹீஹ் அல்ல. அதனாலதான் அவங்க என்ன செய்யலை அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உண்மையில அந்த ஹதீஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதை விட்டாலும் சரி, இப்ப முஸ்லீம்ல வருகிற ஒரு ஹதீஸ் வந்து இப்ப அதை கொண்டு வந்திருக்கலாம் தானே, முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வந்திருக்காரு, என்ன ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கதப ஃபயகூல் அம்மா பாத் ஃபஇன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாதுஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பிதா வ குல்ல பிதாத்தின் லலாலா. இது முஸ்லீம்ல வந்திருக்கு, அது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். இதே சொன்ன விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக யார் கொண்டு வந்திருக்கிறார், ஜாபிர் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் கொண்டு வந்திருக்கிறான் தானே முஸ்லிம் தான், அதை கொண்டு வரல. ஏன், காரணம் அந்த சனதில் ஜாஃபர் சாதிக் இருக்காது, அந்த ஜாஃபர் சாதிக் வந்தது இமாம் புகாரியிட்ட ஹுஜ்ஜா இல்லை. அப்ப எனவேதான் அவங்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு என்ன செய்யாங்க, மௌக்குஃபான ஹதீஸ் தான் சஹீஹ் என்று கொண்டு வந்திருக்கிறான். அதனால இமாம் புகாரி ஜாஃபர் சாதிக் சொல்லக்கூடியவர் ஒரு ஷியாக்களுடைய முக்கியமான இமாம் அவர், ஆனால் அவர் இவங்க செய்கிற கூதல் தொடர்பு இல்லை, ஆனால் ஹதீஸ் கலையில் அவர் ஒரு பிரச்சனைகள் அவருடைய ஞாபக சக்தியில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அதனால இமாம் புகாரி அவர்கள் அவருடைய ஹதீஸை கொண்டு வரல. ஆனால் இமாம் முஸ்லீம் அவர்கள் அதை ஒரு ஆதாரமாக அவர்கள் எடுத்து அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் அந்த ஏன் இமாம் புகாரி அவர்கள் இவ்வளவு பிரபலியமான ஒரு ஹுத்பத்துல் ஹாஜாவை கொண்டு வரவில்லை. அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் எங்க வந்திருக்கிறது, முஸ்லீம்ல வந்திருக்கிறது, ஏன் அதை கொண்டு வரவில்லை என்றால் காரணம் அதில் உள்ள பிரச்சனைகள் காரணம். சரி, அடுத்த வாசகம்
7280. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயத்தார் அனைவருக்கும் சொர்க்கம் செல்வார்கள், ஏற்க மறுத்தவரை தவிர, மக்கள் அல்லாஹ்வின் தூதரே ஏற்க மறுத்தவர் யார் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு கீழ்ப்படிந்தவர் சொர்க்கம் புகுவார், எனக்கு மாறு செய்தவர் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் ஆவார் என்று பதிலளித்தார்கள்.
இதுலேயும் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நிராகரிப்பவர்கள், உதாரணமாக ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது, இது இப்படித்தான் இருக்கிறது, மதுகபில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இல்லை நான் மதுகபை தான் எடுப்பேன், ரசூலுல்லாஹ் ஹதீஸை நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னாக்கள் இந்த ஹதீஸில் அடங்குவோம். இந்த உம்மத்தில் எல்லோரும் சுவர்க்கத்து போவார்கள் மறுத்தவரை தவிர. அப்ப யாரு மறுக்கிறார்கள் என்று கேள்வியே கேட்கிறாங்க, அது சொல்றாங்க, எனக்கு யாரு அடிபணிந்தார்களோ அவர்கள் சுவர்க்கத்துக்கு போவார்கள், எனக்கு யார் மாறு செய்தார்களோ அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். இதிலே ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன பின்பற்றக்கூடிய முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த சனதுல என்ன ஃபுலைஹ் இப்னு சுலைமான் இருக்காரு, அவரு நிறைய சர்ச்சைகள் இருக்குது, அவர் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 25 ஹதீஸோ 20 ஹதீஸ் மேல கொண்டு வந்திருக்கிறார். அதில் இடம் என்ன ஒரு துணை ஆதாரமாக தான் கொண்டு வந்திருக்கிறார் இமாம் முஸ்லீம் அவங்க, புகாரி அவங்க தனியாக இணைந்து இல்லை அந்த இடங்கள்ல கொண்டு வந்து. நான் சொல்லு
ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்களிடம் சில வானவர்கள் வந்தார்கள். அவர்களில் ஒருவர், இவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றார். அதற்கு மற்றொருவர், கண்தான் உறங்குகிறது, உள்ளம் விழித்திருக்கிறது என்று கூறினார். பின்னர் அவர்கள், உங்களுடைய இந்த நண்பருக்கு ஒரு ஓமை உண்டு, இவருக்கு அந்த ஓமை எடுத்துரையுங்கள் என்று பேசிக் கொண்டார்கள். அப்போது அவர்களில் ஒருவர், இவர் உறங்குகிறாரே என்றார். மற்றொருவர், கண் உறங்கினாலும் உள்ளம் விழித்திருக்கிறது என்றார். பின்னர் அவர்கள், இவரது நிலை ஒரு மனிதரின் நிலைக்கு ஒத்திருக்கிறது, அவர் ஒரு வீட்டை கட்டினார், அவ்வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார், மக்களை அழைப்பதற்காக ஒரு ஆளை அனுப்பினார், அழைப்பாளியின் அழைப்பை ஏற்று வந்தவர் வீட்டினுள் சென்றார், விருந்துண்டார், அழைப்பை ஏற்காதவர் வீட்டிற்குள் நுழையவும் இல்லை விருந்துண்ணவும் இல்லை என்று கூறினார்கள். பின்னர் அவர்கள், இந்த ஓமையை அவருக்கு விளக்கி கூறுங்கள், அவர் புரிந்து கொள்ளட்டும் என்றார்கள். அப்போது அவர்கள் ஒருவர், இவர் உறங்குகிறாரே என்று சொல்ல மற்றொருவர், கண்தான் உறங்குகிறது, உள்ளம் விழித்திருக்கிறது என்றார். அதைத் தொடர்ந்து, அந்த வீடுதான் சொர்க்கம், அழைப்பாளி முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள், முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படிந்து விட்டார், முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மாறு செய்தவர் அல்லாஹுவுக்கு மாறு செய்து விட்டார், முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்களை நல்லவர் கெட்டவர் என பகுத்து காட்டி விட்டார்கள் என்று விளக்கம் அளித்தார்கள்.
இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் நான் கேட்டேன்னு ஜாபிர் அவங்க சொல்லல, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் யகூல் ஜாஅத் மலாஇகத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நேரடியாக என்ன வந்தில்லை. அதுக்காக இணைஞ்சிக்காங்க இமாம் புகாரி அவங்க கீழே கொண்டு வந்திருக்காங்க, தாபஅஹு குதைபத்து அன் லைஸின் அன் காலிதின் அன் சயீத் இப்னு அபி ஹிலாலின் அன் ஜாபிரின் கரஜ அலைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் அறிவிப்பு மூலமாக இந்த ஹதீஸ், இந்த இமாம் புகாரி அவங்க கொண்டு வந்த இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ்ட்டிருந்துதான் ஹதீஸ் எடுத்து என்று தெளிவாக சொல்லப்படாட்டியும் ஓரொரு அறிவிப்புல செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இவ்வளவு சிக்கலாகி கொண்டு எடுத்தோன்னு இந்த ஹதீஸை கொண்டு வந்து செய்ய முடியுதானே? இப்ப முதல்ல ஒரு சஹாபி சொன்னேன்னு சொல்ல கொண்டு வந்து அப்புறம் திருப்பி என்ன இன்னொரு ரிவாயத்தை சுட்டி காட்டுறது, ஏன் சுத்தி வளைக்கிறது? எடுத்த உடனே ஜாபிர் ரசூலுல்லாஹ் நான் சொல்ல கேட்டேன் கொண்டு வந்திருக்கிறான் என்றால், அந்த துணை ஆதாரத்தில் உள்ள ரெண்டு அறிவிப்பாளர்கள் ஒருவர் மற்றவர்கள் ஹதீஸை நேரடியா கேட்டு, யார் அவர்? சயீத் பின் அபி ஹிலால் வந்து லம் யுத்ரிக் ஜாபிரன். இமாம் முஸ்லீம் எப்பையும் நேரடியாக ஹதீஸை கேட்கறத தெளிவுபடுத்துறதுல முக்கியத்துவம் கொடுக்கறான். எந்த அளவுக்குன்னா, சில நேரங்களில் நாங்கள் சில ஹதீஸ்ல வாங்கி போகக்கூட யோசிக்கிற இதிலேயே தர்க்கீஸ் பண்ணி இதை விட ஒரு பெரிய விஷயத்தை அவங்க கணக்கெடுக்கலன்னு சில நேரம் நாங்கள் நினைக்கிற அளவுக்கும் அந்த ஹதீஸை கேட்கிறங்கிற விஷயத்துல நேரடியாக கேட்டது இடையில ஒரு ஆள் உருபடல என்கிறதுல மிகவும் கண் கருத்தமாக இருப்பாங்க. அதனாலதான் முதலாவது ஜாபிர் ஹதீஸை கொண்டு வந்து போட்டு, அப்ப ஜாபிர் அவங்க சொல்றாங்க, அவங்க நேரடியா தன்னிலும் சொல்ல முடியாது, ரசூலுல்லாஹ் என்ன சம்பவம் நடந்ததுங்கிறத தானாக சொல்ல முடியாது, ரசூலுல்லாஹ் கேட்டுதான் சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த இஸ்னாத்தில் உள்ள ஒரு அந்த மத்தில உள்ள அந்த மூல வாக்கியத்தில் உள்ள அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு இந்த தாலீக்னு சொல்லக்கூடியது அந்த பின் குறியீட்டை என்ன செய்வார்கள் பயன்படுத்துவார். அடுத்து என்ன? ஓ, மாறு செய்கிறார்களோ அவர் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ரக பைன நாஸ், மனிதர் மத்தியிலே யாரு மூமின் யாரு காபிர் என்று பிரித்திருக்கிறார்கள். அப்ப இதுலதான் அந்த எங்களுக்கு தேவையான சிந்திக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட வேண்டும் என்று உதாரணம். இப்ப ஒரு மனிதர் வீடு கட்டினார், அதிலே ஒரு சாப்பாடு ஒரு விருந்தை படைத்தார், ஆக்களை எல்லாம் அனுப்பினார், யாரெல்லாம் வீட்டுக்கு வருகிறார்களோ விருந்திலே சாப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன அந்த விருந்து அழைப்பாளியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். யாரு விருந்த அந்த அழைப்பு கொண்டு வந்தவருக்கு விடை கொடுக்கவில்லையோ அவர்கள் வீட்டிலேயும் நுழைய முடியாது, அந்த உணவையும் விருந்து உணவையும் சாப்பிட முடியாது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழைப்பாளி. அப்ப அவங்களோட இதை கேட்டால் தான் என்ன செய்ய முடியும், சுவர்க்கம் போக முடியும், அந்த சுவர்க்கத்திலே என்ன சுகங்களை அனுபவிக்க முடியும் என்று அந்த வீட்டுக்கு ஒரு ஆதார ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கும் என்னை அல்லாஹ் எந்த மார்க்கத்தை கொண்டு அனுப்பியுள்ளானோ அதற்கும் எடுத்துக்காட்டாகிறது ஒரு மனிதன் நிலையை போன்றதாகும். அவர் ஒரு சமூகத்தாரிடம் சென்று, நான் இன்ன பெரும் படையை என் கண்களால் பார்த்தேன், எந்நேரமும் அடிப்படை அப்படை உங்களை தாக்கலாம், அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களிடம் இல்லை, நான் நிர்வாணமாக ஓடி வந்து எச்சரிக்கை செய்வோனை போன்றவன், ஆகவே தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சமூகத்தாரில் ஒரு பிரிவினர் அவருக்கு கீழ்ப்படிந்து இரவோடு இரவாக மெல்ல நடந்து தப்பிவிட்டனர். ஆனால் அவர்களின் மற்றொரு பிரிவினர் அவரை நம்ப மறுத்தனர், தமது இடத்திலேயே தங்கிவிட்டனர். ஆகவே அதிகாலையில் அப்படையினர் வந்து அவர்களை தாக்கி பூண்டோடு அழித்தனர். இதுதான் எனக்கு கீழ்ப்படிந்து நான் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவருக்கும் எனக்கு மாறு செய்து நான் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்க மறுத்தவருக்கும் உதாரணமாகும்.
அப்ப இதுலயும் ரசூலுல்லாஹி உதாரணம் சொல்வார்கள். இந்தியாவில் எப்படி ஒரு ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு ஒரு விருந்து, இப்ப அந்த விருந்துக்கு அந்த வீட்டுக்காரன் சார் ஆக்கள் அழைச்சிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு, வீட்டுக்கார அழைச்சிட்டு வாங்க அனுப்புறாரு. இப்ப அவர் வந்து சார் ஆக்களை கூப்பிடுறாரு. அப்ப அந்த கூப்பிட்ட உடனே வந்த ஆக்கள் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அந்த அந்த விருந்தை சாப்பிடுவாங்க. அதே போல அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிட்டு அங்க நியமத்தில் வச்சுட்டு முகமது சல்லா சொல்லம் அனுப்பிச்சாங்க, நீங்களாம் வந்து இவருக்கு இந்த இந்த இவரை நம்புங்க, நம்புனீங்க என்றால் உங்களுக்கு சொர்க்கம் வருவீங்க, சொர்க்கத்தில் வந்து என்ன செய்வீங்க அந்த சுகங்களை அனுபவிக்கும் சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நான் ஒரு ஆள் உடை இல்லாமல் ஓடி வந்து ஒரு படை ஒன்று வருகிறது, எனவே ஜாக்கிரதை ஆயிருங்கள், தப்பித்து போங்கள் என்று சொன்னவுடன் யாரெல்லாம் கேட்டு ஓடினார்களோ அவர்கள் என்ன தப்பினார்கள், அதை நம்பாதவர்கள் படை வந்து அவர்களை கொண்டு விடும். அதே போன்றுதான் நானும் சொல்கிறேன், நீங்கள் சுருக்கை விடுங்கள், என்னை ரசூலனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன சுவர்க்கத்துக்கு போவீங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் என்ன நரகத்துக்கு போவீர்கள் என்பதை இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த துண்டு வந்துட்டு மசலு மண் அதா அணி பத்தபகமாஜி துபியன் அந்த துண்டு அதுதான் எங்களுக்கு ஷாஹிதி இருக்கின்றது. நான்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து அவர்களுக்கு பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆட்சி தலைவராக ஆக்கப்பட்ட போது அரபுகளில் சிலர் ஜகாத் வழங்க மறுத்ததன் மூலம் இறை மறுப்பாளர்களாக மாறினர். அவர்கள் இம்மீது போர் தொடுக்கப் போவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம், இந்த மக்களுடன் நீங்கள் எவ்வாறு போரிட முடியும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறெவரும் வணக்கத்திற்குரியவர் அல்லர் என்று சொல்லும் வரை மக்களுடன் போர் புரியும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது, அல்லாஹ்வை தவிர வேறெவரும் வணக்கத்திற்குரியவர் அல்லர் என்று சொன்னவர் தகுந்த காரணம் இருந்தால் தவிர தனது செல்வத்திற்கும் உயிருக்கும் என்னிடம் பாதுகாப்பு பெறுவார், அவரது அந்தரங்கம் குறித்த விசாரணை அல்லாஹ்விடம் உள்ளது என்று கூறியுள்ளார்களே என கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீதானையாக தொழுகையையும் ஜக்காத்தையும் வேறுபடுத்தி பார்ப்பவர்களுடன் நான் போர் புரிந்தே தீருவேன், ஏனெனில் ஜக்காத் என்பது பொருளாதார கடமையாகும், அல்லாஹ்வின் மீதானையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செலுத்தி வந்த ஒரு கயிற்றை இவர்கள் இப்போது என்னிடம் செலுத்த மறுத்தாலும் அதை மறுத்ததற்காக அவர்களுடன் போர் புரிவேன் என்று சொன்னார்கள். இதை கேட்ட உமர் அல்லாஹ் அவர்கள், அல்லாஹ்வின் மீதானையாக ஜக்காத் வழங்க மறுத்தவர்கள் மீது போர் தொடுக்கும் முடிவை எடுக்கும்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் இதயத்தை அல்லாஹ் விரிவாக்கிவிட்டான் என்பதை தவிர வேறெதையும் அப்போது நான் காணவில்லை, அதுவே சரியான முடிவு என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள்.
இதுவும் இந்த சஹாபாக்கள் மத்தியில் இருந்து அந்த கருத்து பரிமாற்றம், ஒரு விஷயத்தை ஒரு தலைமைத்துவம் எடுத்து பிரபு சில நேரங்களில் அந்த தலைமைத்துவம் எடுக்கிற தீர்மானத்தை சிலர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கும், ஆனால் பிறகு என்ன செய்வார்கள், அதை புரிந்து கொள்வார்கள். எனவே ஜகாத்தை ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், அபூபக்கருக்கு கொடுக்க தேவையில்லை என்று சில காட்டாரதிகள் சொன்ன பொழுது யுத்தம் தொடுத்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. எங்களுக்கு வரலாற்றில் தெரியும் எப்படி அபூபக்கர் அவங்க சொஃப்டானால் உமர் ரலியல்லாஹு அவங்க கடுமையான சம்பவங்களை, ஆனால் இந்த சம்பவத்தில் நடந்தது மாற்றமாக, ஒரு சொஃப்டான ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, மிருதுவான ஒரு ஆள் யுத்தம் எடுக்கிற தீர்மானத்தை எடுக்கிறார். மிகவும் கடுமையாக இருக்கிறார் என்று சொல்றாரு. நீங்க எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் சொன்னாருக்கு எப்படி போய் நீங்க யுத்தம் செய்வீங்க என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்பதான் அவங்க சொல்றாங்க என்ன இது ஜகாத்தையும் அந்த தொழுகையும் பிரித்தவர்களுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்ப இது நாங்கள் விளங்குற விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லா அவங்க கொண்டு வந்த அந்த கடமைகள்ல நாங்கள் வித்தியாசப்படுத்தி என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் சரிசமமான முறையில தான் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும் பிரிக்கணும். தொழுக போர் ஜக்காத்து போர் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இதுல அபுபக்கர் அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு அந்த மூக்கண கயிறை ரசூலுல்லாவுக்கு கொடுத்து கொண்டிருந்து அதை எனக்கு தராமல் விட்டால் நான் என்ன செய்வேன், யுத்தம் செய்வேன். அப்ப இது இஃபால் என்று சொல்லு பாவிக்கப்பட்டிருக்கு. அப்ப இஃபால் என்று சொன்னால் என்ன, அந்த மூக்கண கயிறுக்கு பாவிக்கும். ஆனா வேறு ஆயத்தில் வந்திருக்கிறது அனாஃபன், அதாவது பெண் ஆட்டுக்குட்டி என்று சொல்லலாம், பெண் ஆட்டுக்குட்டியை தராமல் விட்டாங்க, அதுதான் சரியானதாகும். ஏனென்றால் அந்த மூக்கண கயிறுக்கு ஜகாத் இல்லை, ஜகாத்துக்கு மூக்கணக்க இறங்கி சேரல. அப்ப எனவே இந்த இடம்தான் பொருத்தம் என்று இமாம் புகாரி அவர்கள் வஹுவாசா அனாக்கண்டு வந்ததுதான் சரி என்று சொல்லியிருக்கிறார்.
அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, உயைனா பின் ஹிஸ்ம் பின் ஹுதைஃபா பின் பத்ர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்து தம் சகோதரருடைய புதல்வர் ஹிர்ரு பின் கைஸ் பின் ஹிஸ்ம் ரலியல்லாஹு அவர்களிடம் தங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தம் அருகே தமக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்பவர்களில் ஒருவராக ஹுர்ரு பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். முதியவர்களோ இளைஞர்களோ யாராயினும் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றறிந்தவர்களே உமர் ரலியல்லாஹு அவர்களின் அவையோராகவும் ஆலோசகர்களாகவும் இருந்தனர். ஆகவே உயைனா ரலியல்லாஹு அவர்கள் தன் சகோதரருடைய புதல்வரிடம், என் சகோதரர் மகனே, இந்த தலைவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இடம் உனக்கு செல்வாக்கு உள்ளதா, அப்படி இருந்தால் நான் அவரிடம் செல்ல எனக்காக நீ அனுமதி பெற்றுத்தா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் செல்ல உங்களுக்காக நான் அனுமதி கோருகிறேன் என்று சொன்னார். அவ்வாறே உயைனாவுக்காக ஹுர்ரு பின் கைஸ் அனுமதி கேட்டார்கள். உயைனா ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே சென்றவுடன், கத்தாபின் புதல்வரே, அல்லாஹ்வின் மீதானையாக, நீங்கள் எங்களுக்கு அதிகமாக வழங்குவதில்லை, எங்களிடையே நீங்கள் நீதியுடன் தீர்ப்பளிப்பதில்லை என்று சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபமடைந்து அவரை அடிக்க முனைந்தார்கள். அப்போது ஹுர்ரு அவர்கள், இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியே மன்னிக்கும் போக்கை மேற்கொள்வீராக, நன்மை புரியுமாறு ஏவுவீராக, அறிவியினர்களை புறக்கணிப்பீராக என்று கூறியுள்ளார்கள். இவர் அறிவியினர்களில் ஒருவர் ஆவார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீதானையாக, ஹுர்ரு அவர்கள் இந்த வசனத்தை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஓதி காட்டிய போது உமர் அதை மீறவில்லை. பொதுவாகவே உமர் இறைவேதத்திற்கு மிகவும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
இது ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். உஐனா என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டரபி, அவர் சொந்தக்காரர் ஹுர்ரு என்கிறார்கள். ஒரு விருந்தாளியா வந்து சொன்னார், ஹுர்ரு என்கிறவர் உமருடைய நெருக்கமானால் நீங்க போய் ஒரு உமர் அவங்க போய் சந்திக்கணும்னு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டாங்க. இப்ப நாங்க மினிஸ்டர் மாதிரி கேட்கிற மாதிரி ஜனாதிபதி சந்திக்கணும் இல்லாட்டி. அவரும் நல்ல எண்ணத்தோடு நம்முடைய சொந்தக்காரன் தானே, இந்த உமர்லாட்டு ஒரு ஆள் இப்படி வந்திருக்காரு, அப்ப சரி கூட்டிட்டு வாங்க என்ன. முதல் போன உடனே என்ன, உமர்லாத்திரை அட்டாக் பண்ணி என்ன செய்யறாரு, பேசுறாரு அல்ல தரிக்கத்தில் ஆரம் வல்லாஹி மா சுஅதீ அல் ஜஸ், நீங்க கொண்டு தரல, நீ நீதமாய் செலுத்த. ஒரு பெரிய ஒரு ஹலீஃபா இடத்துல திடீர்னு நுழைஞ்சி அப்படி செய்யறல இப்படி செய்யறல என்ன, இப்பயும் இந்த அந்த பழக்கம் மீதி ஆகுது. இதுவரை போனா அமீர் மார்ட்ட அப்படி கலைக்கிற பழக்கம் இன்னும் மிதிக்கு போகல. உடனே என்னஞ்சிட்டு உமர்ல ஏதோ கோபம் வந்து ஆளை பிடிச்சேன்னு அம்மா பியண்டா கிடத்துட்டு அருள் பாசியில கொல்ல போன மாதிரிட்டேன் உனக்கு தானே. அப்ப உடனே அதை கூட்டிட்டு போன சொல்றாரு அவர். கொஞ்சம் என்ன அதாவது நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கேன்னு பார்த்து என்ன செய்யலாம் என்ன சொல்றார், இந்த ஆயத்தோகை நீங்கள் மன்னிப்பை விடுங்கள், நல்ல விஷயத்தை ஏகுங்கள், மடையர்களை விட்டும் புறக்கணித்து விடுங்கள். இந்த ஆயத்தை கேட்டு அந்த அவரும் முரளாத்தான் தங்களோட கோபம் தானாகவே அடங்கி என்றால் அவர் ஆயத்தோகுனா குருவான் ஒரு ஆயத்தோகுனா உடனே கட்டுப்படக்கூடிய தன்மை முரளிதாத்துல காணப்படும். இது வந்து பலருக்கும் ஏற்படல, தாய்கள் கூட சிறீங்கள உலங்கால் நீ எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாலிமிட்ட வந்து ஏசினாலும் ஏசுவாங்க. உனக்கு அந்த டைமுக்கு செய்யப்படாது, அவருக்கு ஆன்சர் பண்ணி அது என்ன, அல்லது ஃபேஸ்புக்கில் அடிக்கக்குள்ள அல்லது என்ன செய்யாத என்ன தனியாக கூட்டு அடிக்கிறது தானே விரும்பினத்தை எழுதுறான் உனக்கு தானே, வல்லா பயந்தாக்கம் தான் யோசிச்சு எழுதுவாங்க. இப்போ அந்த டைமுக்கு அவங்கள கோவப்பட்டு வேற இல்லை, ஏனென்றால் அவங்களோட உராக்களோட புத்தியும் அவ்வாறு தான்.
கூறினார்கள், நான் அதை செய்யுங்கள் என்றோ செய்ய வேண்டாம் என்றோ ஒன்றும் கூறாமல் உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிட்டேனோ, அதை பற்றி எதுவும் கேட்காமல் நீங்களும் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை அழித்ததெல்லாம் அவர்கள் தங்கள் இறைத்தூதர்களிடம் அதிகமாக கேள்வி கேட்டதும் அவர்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டதும் தான். ஒன்றை செய்ய வேண்டாம் என உங்களுக்கு நான் தடை விதித்தால் அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒன்றை செய்யுமாறு உங்களுக்கு நான் கட்டளையிட்டால் அதை உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள்.
அப்ப இந்த இந்த பாடம் என்ன சொன்னால், இந்த கூடுதலாக கேள்வி கேட்கக்கூடாது எங்களை பற்றி தடையை தான் இப்போ இந்த சம்பந்தமான ஹதீஸ்தான் விவாசித்தாங்க. கூடுதலாக என்ன செய்யக்கூடாது, நிறைய ஹதீஸ்களை கட் பண்ணிருந்தாரு. அப்ப கேட்பீங்க, அப்ப மனுஷன் தெரிஞ்சதை கேட்கறோம் இல்லையா? அப்ப ஹதீஸ் எல்லாம் கேள்வி கேட்கப்படான்னு சொன்னா என்ன? அப்ப ஆனா இந்த கேள்வி கேட்கற இந்த காலம் ரெண்டு வழக்கம் இல்லை. முதலாவது அந்த ஒரு ஒரு கட்டளை ஒன்று வரக்குள்ள அந்த கட்டளையை எடுத்து நடக்கும், அதுல போய் கூடுதலான கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. பனு இஸ்ரவேலுக்கும் மாட்டை அறுத்துக்கிட்டு மாட்டை அறுத்து போட்டு பாக்குறது தான், அது என்ன நிறம் எப்படி எங்க எடுக்கணும் அந்த அப்படியான அது ஒன்று இறங்க மார்க்கத்தில் இறங்கின விடயம். அப்ப மார்க்கத்தில் இறங்கின விடயம் அதுல கூடுதலாக அது ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க என்றால், ஒரு ஆள் வந்து கேட்டாரு ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்யறையா என்று கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஓம் பண்ணி சொன்னேன்னா கடமையாகிவிடும் என்று சொல்லி இந்த இந்த கருத்தை அதிகமாக கேள்வி கேட்பதை தடை செய்திருக்கிறார்கள். அப்படின்னு அந்த காலத்தோடு முடிச்சு, இந்த அதிகமாக கேள்வி கேட்கப்படாதுங்கிறது அந்த காலத்தோடு. இந்த காலத்தில் ஒரு தெளிவு வந்தா என்ன செய்வோம், நீங்க ஒரு கேள்வி வந்தா கேட்டு கேட்கத்தாம. இரண்டாவதாக ஒரு பரீட்சாத்தம் முறையில் கேட்கறது, ஒரு ஆக்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு கேட்கும் உனக்கு தானே என்னது கேட்கறோம்ல. இப்ப ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்கக்குள்ள எந்த வாப்பா யாரு என்று கேட்கிறோம். அப்ப ஒரு நபிக்கு கடமை இல்லை உண்மையான வாப்பா யாரு மோசமான வாப்பா யாரு சொல்றது நபியுடைய கடமையா இல்ல. சிலங்கள் அவங்களுக்கு வகை மூலமாக தெரிய வந்தாலும் மக்கள் மத்தியில இவர் இன்னார் தான் இவர் தந்தை என்று இருக்கக்கூட இவர் ஓரொரு தந்தையை சொன்னான் சொல்ல எப்படி இருக்கும் அவருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் மகனண்டு இதை ஒன்று வாப்பா வந்து இன்னார்த்தான்னு சொன்னா இப்ப பேச்சாரத்தில் அந்த தாய் விடுபட்டதாக அங்கே ஒரு கருத்து வந்துடும். எனவே இப்படி தேவையில்லாத கேள்விகள் அனாவசியமான கேள்விகள் பரிச்சாத்தமான கேட்பதை தான் ரசூலுல்லாஹ் நெஞ்சிக்கிறார்கள் தடை செஞ்சுக்கிறார்கள். இப்ப சிலர்களுக்கு சில கேள்விகள் தெரியும் போகணும் மட்டும் கேட்பாங்க, சில உதாரணமா தராவியத்தோ பதினொன்றாம் தெரியும் கேள்வி கேட்கக்கூட அது ஒரு கேள்வியா வரும் தராவியத்தினாட்டு அவர் தெரியும் அவர் கேட்டார் சும்மா குழப்பம் உண்மையிலேயே அது 20 ரக்காத்து தொழுறவன் தான் வந்து கேட்கும் அதுக்கு ஆதரம் இது அவரு தொழுகிற 11 தான் சும்மா அவர் கேள்விக்கான் எத்தனை ரக்காத்து அப்படி தெரிஞ்ச விஷயம் தான் செய்யக்கூடாது கேள்விகளாக கேட்கக்கூடாதுன்னு வணங்கி. அப்படி இமாம் புகாரி அவர்கள் பாபுமா யுக்ரஹு மின் கதுரத்து சுவால் அதிகமாக கேள்வி கேட்கிறது வதகல்லுஃபி மா லா யஅனீ தேவையில்லாத விஷயத்துல கஷ்டப்படுறோம்.
அதிகமான கேள்விகள் கேட்பதும் தனக்கு தேவையில்லாததை வழிந்து செய்வதும் விரும்பத்தகாததாகும். அல்லாஹ் கூறுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சில விஷயங்களை பற்றி துருவி துருவி கேட்காதீர்கள், ஏனெனில் அவை உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் தடை விதிக்கப்படாத ஒன்றை பற்றி கேள்வி கேட்டு அவர் கேள்வி கேட்ட காரணத்தினாலேயே அது தடை செய்யப்பட்டு விடுமானால் அவர்தான் முஸ்லீம்களிலேயே பெருங்குற்றம் புரிந்தவர் ஆவார். இதை சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்.
அப்ப ஒரு வஹி இறங்கிக் கொண்டிருக்கிற காலத்தில் இந்த தேவையில்லாத கேள்வி கேட்டு ஒரு மார்க்கமாக்கப்பட்டால் அதுக்கு அந்த அதுக்குரிய பாவம் அவருக்கு தான் என்ன சென்றடையும். ஆனா ஃபிக்ஹ ஒரு ஃபிக்ஹ உலமாக்கள் அதாவது மார்க்க சட்டத்தை வகுக்கின்ற அறிஞர்கள் ஒரு முறை ஒன்று இருக்குது, கற்பனை பண்ணி இப்படி இப்படி நடந்தால் என்ன என்று கற்பனை பண்றது மசாலாக்கள், இப்படி நடந்தால் என்ன சட்டம் ஆனா நடக்கல். இத மிகைப்படுத்தி இந்த பிற்காலத்தில் தோன்றிய அந்த புகாக்கள் சொல்ல புகாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மார்க் அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள். இதை நிறைய அறிஞர்கள் ஹதீஸ்கலை அறிஞர்கள் வருத்திருக்கிறார்கள். இது வந்து நீங்க நடக்கிறதுக்கு முன்னால இப்படி நினைஞ்சிக்கீங்க இல்லாதது எல்லாம் அதாவது கற்பனைக்கு எட்டாத வகையிலெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க சில விஷயங்கள் சாத்தியம். ஆனால் சிலர்கள் வந்து சில கற்பனைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒருவர் தொழுகிறாரு மேலையும் இல்லை கீழையும் இல்லை, மேலையும் என்ன செய்யதில்லை ஒன்றில்லை கீழையும் இல்லாமல் நடுவில் தொழுகிறார், அவர் கால் பூமியிலையும் படுவதில்லை. அப்ப எப்படி சட்டம் என்று அவர் யோசிக்கிறார். ஒரு ஆள் பூமியில் இல்லாம செய்யும், ஆனா இப்ப இந்த காலத்துல என்ன செய்யலாம், அந்த சட்டத்தை பிளைட்டுக்கு பயன்படுத்தலாம். இது பூமியிலேயும் இல்ல வானத்திலேயும் நடுவில் இருக்குது. அது சில சில விஷயங்கள் என்ன அப்படி படும். ஆனா இதெல்லாம் என்ன இல்லாத விஷயங்களை கற்பனை பண்ணி பேசுவதை என்ன சலப்புகள் என்ன செய்கிறார்கள், வருத்திருக்கிறார்கள். ஒன் நடந்துட்டா அப்ப கேளுங்க, நடக்க இப்படி நடந்தால் என்று என்ன செய்வான கேட்க வேணாம். அதுக்காக தான் இம்மா புகாரி அவங்க இந்த தலையங்கத்தை போட்டதும் ஒரு மறைமுகமான நோக்கங்கள் இருக்கு. இமாம் புகாரி சில தலையங்களை போடுறது இப்ப இந்த புகாரியில பாத்தீங்கன்னா தலையங்கம் ஒரு சில சொற்கள் ஹதீஸ்களாக இருக்கும். ஆனால் வரிகளில் நீங்க என்ன செய்யணும் யோகிச்சு பாத்தீங்கன்னா அதை பின்னணியே வழங்கலாம். இப்ப நாங்க பார்த்தோம் கிதாபுலி அச்சு சாம்பி சுண்ணாண்ட தலையங்கத்துக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குன்னு போடுறோம். இப்ப அதையெல்லாம் அவங்க வச்சுட்டு தான் அந்த தலையங்கம் ஒரு மூணு சொல்த்த நாலு சொல்தான் வந்திருக்கு. ஆனா அதுக்கு பின்னணியான நிறைய தகவல்களை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். அது பழைய முன்னோர்களுடைய முறை. இப்பதான் நாங்க என்ன செய்யறோம், எழுதக்குள்ள எல்லாத்தையுமே என்ன செய்ய முடியும், பிரிச்சு 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 அக்குபோ ராணி வரல நாக்களுக்கு என்ன விளங்கப்படுத்த முடியும். சரி, அடுத்தாதி சார்.
முஆவியர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முகீரா ரலியல்லாஹு அவர்கள் எழுதினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லப்பட்டது, இவ்வாறு அவர் சொன்னார் என்று ஊர்ஜிதம் இல்லாதவற்றை பேசுவது, அதிகமாக கேள்வி கேட்பது, செல்வத்தை வீணாக்குவது, அன்னையரை புண்படுத்துவது, பெண் சிசுக்களை உயிருடன் புதைப்பது, அடுத்தவருக்குரியதை தர மறுப்பது, அடுத்தவருக்குரியதை தனக்கு தருமாறு கோருவது ஆகியவற்றுக்கு தடை விதித்து வந்தார்கள்.
இதுலையும் அந்த வக்கத்துறது சுவால் அதிகமாக தேவையில்லாத கேள்விகளை கேட்பதையும் ஹாதீஸ் சொல்லப்பட்டிருக்கு.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் நாங்கள் இருந்தோம், அப்போது அவர்கள் வீண் சிரமம் எடுத்துக் கொள்ளக் கூடாது என எங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது என்று சொன்னார்கள்.
நுஹீனா அனித்தக்கல். இப்ப இந்த நுஹீனாங்கிறது யாரு, நாங்கள் தடுக்கப்பட்டோம், யார் தடுத்தால் சொல்லப்படாது. இது வந்து மர்ஃபு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் கொடுக்கப்படும். என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கப்பட்டேன்னு சொல்றேன், யார சொல்லுவாங்க, இடம்பாடு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் காலிபன் ஒரு விஷயம் நாங்கள் தடுக்கப்பட்டோம் ஏவப்பட்டோம் என்ற ஒரு மூத்த ஒரு சஹாபி, குறிப்பாக ஒரு மூத்த சஹாபி சொல்வதாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ் அவர்கள் தடுத்ததாக ரசூலுல்லாஹ் அவர்கள் கட்டையில் இருந்ததுதான் எடுக்கப்படும். அதனாலதான் இந்த ஹதீஸ் மறுப்பு அதனால நினைக்கிறேன் கொண்டு வந்திருக்கேன். இமாம் புகாரி
அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை யார் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னார்தான் உன் தந்தை என்று சொன்னார்கள். இப்போ அப்போது இறை நம்பிக்கையுடையவர்களே, சில விஷயங்களை பற்றி துருவி துருவி கேட்காதீர்கள், ஏனெனில் அவை உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் எனும் 5:101 வசனம் என்று அருளப்பட்டிருக்கு என்று
சொன்னார்கள். இந்த மனிதர் ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்கக்கூட தந்தை யார் என்று கேட்கிறார். பிரச்சனை இருந்திருக்கலாம், ஒருவேளை ஆக்கள் ஏதாவது ஒன்று கழிச்சிப்பாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் விரும்பினத்தை கேளுங்க என்று சொல்றாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ஊராக்களோட பிரச்சனை உண்டு, அப்ப எனவே அதை கேட்டிருக்கலாம் அல்லாஹ்வாலம்.